அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதவிடாய் சட்டங்களில் மிக முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய தடைகள், அதாவது சில இபாதத்துக்கள் வந்து செய்வதற்கு எங்களுக்கு என்ன செய்து தடை விதிக்கப்படுது, அந்த அந்த பெண்களுக்கு வந்து தடை விதிக்கப்படும் அந்த காலப்பகுதியில். அந்த இபாதத்துக்களை வந்து மிக முக்கியமாக வந்து என்ன, தொழுகை. தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத்தை வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அந்த காலப்பகுதியில வந்து பெண்கள் என்ன செய்ய தேவையில்லை, தொழ தேவையில்லை. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவனை திருமறையில வந்து எதிர்ப்பாக சொல்கின்றான். அதாவது நபியே உங்களிடத்துல வந்து என்ன செய்கிறார்கள், இவர்கள் வந்து இந்த மாதவிடாய் சம்பந்தமாக கேட்கிறார்கள். எஸ் அல் உனக்கு அனில் மஹீத், இவர்கள் என்ன செய்கிறார்கள், மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள். குல் ஹுவ அதா, அதாவது வந்து அது வந்து என்ன, ஒரு நோவினையாகும், அது ஒரு கஷ்டமானதாகும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கணும். அப்ப ஒரு பெண்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையாக இது இருக்கின்ற காரணத்தினால, இதை வந்து அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெண் மக்களுக்கு இயற்கையாகவே இதனை வைத்திருக்கின்ற காரணத்தினால வந்து இந்த கஷ்டமான நிலையில வந்து சில இபாதத்துக்களை வந்து அல்லாஹு தஆலா தடை செய்ததன் மூலமாக அவர்களை என்ன செய்கின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். அதிலும் குறிப்பாக தொழுகையை அல்லாஹு தஆலா வந்து தொழக்கூடாது என்ற சட்டத்தை விதித்து அதை மீட்டி தொழ வேண்டும் என்ற கட்டாயத்தையும் என்ன செய்யல, அல்லாஹு தஆலா விதிக்கல. ஆனா நோன்பை பொறுத்தவரை என்ன செய்ய வேண்டும், அந்த காலத்திலே அவள் விட்ட கடமையான நோன்புகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோன்புகளை என்ன செய்ய வேண்டும், ஏனைய காலங்களில் கலா செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியங்களுக்கு சொல்லியிருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த காலத்தில் வந்து இபாதத்துக்களை இஸ்லாம் பெண்களுக்கு வந்து தடை செய்திருக்கின்றன சொன்னால், ஒரு அதாவது வந்து பெண்களை அதாவது அசுத்தமான ஒன்றாக பார்த்து பெண்களை வந்து வீட்டை விட்டு தூரமாக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏனைய மதத்தவர்கள் செய்வதை போன்று அந்த மாதிரி ஒரு கேவலமாக பெண்ணை பார்ப்பதற்காக இந்த மாதிரியான இபாதத்துக்களை தடை செய்ததாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாற்றமாக இஸ்லாம் என்ன செய்கின்றது, இந்த மாதிரியான இபாதத்துக்களை தடை செய்வதன் மூலமாக அந்த பெண்ணை வந்து கண்ணியப்படுத்து, அந்த பெண்ணுக்கு பாரத்தை கொடுக்காமல் என்ன செய்கின்றது, அவளை வந்து என்ன இலகுவாக அவள் வந்து ஒரு ஒரு என்ன செய்யணும், ஒரு அதாவது ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்ன செய்கின்றது, இந்த மாதிரி இபாதத்துக்களை வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளைக்கணும். இந்த தொழுகையை பொறுத்தவரை வந்து மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணுக்கு வந்து கடமையான நஃபிலான தொழுகைகள் என்ன செய்யக்கூடாது, தொழுவது ஹராமாகும். இஸ்லாம் வந்து தடை செய்தால் அது ஹராம், அதை வந்து என்ன செய்ய முடியாது, தொழக்கூடாது. சில பொழுதுகளில் வந்து சில இடங்களுக்கு போய் வந்து அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி அவங்களோட சேர்ந்து சில பெண்கள் வந்து என்ன செய்யலாம், தொழுது விடலாம். இப்படி தொழுவார்கள் என்று சொன்னால் அது ஹராமாகும். இஸ்லாம் வானம், இஸ்லாம் வேண்டாம் என்று சொன்னதை வந்து செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. எனவே வந்து அது கடமையான தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, அந்த தொழுகையில் வந்து என்ன செய்யாது, தொழக்கூடாது. அப்படி தொழுதாலும் அது என்ன செய்யாது, அந்த தொழுகை வந்து செல்லாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் தொழுகை நேரத்தில் முழுமையாக ஒரு ரக்காத்தை என்ன செய்யலாம், ஒரு ரக்காத்தை தொழுகக்கூடிய நேரம் அவளுக்கு கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும், அவள் வந்து அத்தொழுகையை தொழுவது அவள் மீது என்ன செய்யும், கடமையாகும். ஒரு ரக்காத்தை தொழுவதற்கு தான் அவளுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது. அப்போ அந்த நேரம் கிடைச்சிருந்தா கூட அந்த தொழுகையை வந்து அவள் செய்யணும், தொழ வேண்டும். அவளை கிடைத்த நேரம் அந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரமாக இருந்தாலும் அல்லது கடைசி நேரமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அவள் வந்து அந்த தொழுகையை வந்து தொழுதாக வேண்டும். ஆரம்ப நேரத்துக்கு உதாரணமாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, சூரியன் மறைந்த பின் வந்து என்ன செய்கிறா, ஒரு ரக்காத்துக்கான நேர அளவு கடந்ததும் என்ன செய்யறா, மாதவிடாய் வந்து விடுகின்றது. அப்ப சூரியன் மறைஞ்ச என்ன தொழுக கடமை, சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப் தொழுக கடமை. அப்ப சூரியன் மறைஞ்சி ஒரு ரக்காத் தொழக்கூடிய நேரம் இருந்தும் கூட அந்த நேரத்தில் என்ன செய்யுது, அவளுக்கு வந்து மாதவிடாய் ஏற்படுதுன்னு சொன்னால் அவள் சுத்தமான பின் வந்து என்ன செய்ய வேண்டும், மகரிபை வந்து கலா செய்வது அவள் மீது கடமையாகும். சொன்னால் ஒரு ரக்காத் தொழுவதற்கான டைம் அவளுக்கு இருந்துச்சு, அவ தொழல, அவ அந்த டைமுக்குள்ள தான் என்ன செய்யுது, மாதவிடாய் வருதுன்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்யணும், அவள் வந்து கலா செய்ய வேண்டும். ஏனெனில் மாதவிடாய் வரும் முன் அவள் ஒரு ரக்காத்தை அதற்குரிய நேரத்தில் அடைந்து விட்டாள் என்ற காரணத்தினால வந்து இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு நேரத்தை அடைந்து அதை வந்து அந்த நேரத்தை அந்த தொழுகை நேரத்தை அடைந்து ஒரு ரக்காத் தொழுவதற்கான நேரம் இருந்தும் அவள் தொழுவதற்கு முன்னால் மாதவிடாய் வந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த தொழுகையை அவள் என்ன செய்ய வேண்டும், தொழதாக வேண்டும். இது வந்து ஆரம்ப நேரத்துக்கு உதாரணம். கடைசி நேரத்துக்கு உதாரணத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு பெண் சூரியன் உதயமாவதற்கு என்ன செய்யறாள், ஒரு ரக்காத் தொழும் நேரத்துக்கு முன்னால் என்ன செய்ய சுத்தமாக விடுறாள். சூரியன் உதயமாக வரைக்கும் எந்த தொழுகை தொழலாம், சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஃபஜர் தொழுகை தொழலாம். சூரியன் மறைஞ்சது பிறகு உள்ள தொழுகை மகரிப் தொழுகை. சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஃபஜர் தொழுகை தொழலாம். அப்ப சூரியன் உதயமாகிறது கொஞ்சம் முன்னாடி என்ன செய்யறா, ஒரு பெண் வந்து சுத்தமாறா, அவ சுத்தமானது ஒரு ரக்காத் தொழுகிறதுக்கு நேரம் வைக்குதுன்னு சொன்னால் இவன் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு ரக்காத்துக்குரிய அந்த நேரத்தை அடைந்து கொண்ட காரணத்தினால வந்து சுபஹ் தொழுகையை அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் தொழ வேண்டும், குளித்து சுத்தமாகி சுபஹ் தொழுகையை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்ய இருக்கின்றது, எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதாக உலமாக்கள் இத்தொடர்பான சட்டத்திட்டங்களை எங்களுக்கு சொல்லித்தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரர்களை தாய்மார்களை சகோதரிகளை, இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து இப்படி தொழுகையை தொழுகையுடைய நிலைகளை இப்படி விளங்கப்படுத்திய எமது மார்க்கம் இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஒரு பெண் வந்து அல்லாஹை ஞாபகப்படுத்துறது, இப்போ தொழக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹை ஞாபகப்படுத்துறது, சுபஹானல்லாஹ்னு சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது, திக்ருகள் ஈடுபடுறது, இது போன்றவற்றை வந்து என்ன செய்யலாம், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுவது, ஏனைய மார்க்க விஷயங்களை படிப்பது, ஃபிக்கு ஹதீது இது போன்றவற்றை படிப்பது, துவா கேட்பது, குருவானை கேட்பது, இது போன்றவற்றை எல்லாம் என்ன செய்யலாம் பெண் வந்து தாராளமாக செய்யலாம். இதுவெல்லாம் தடை கிடையாது. தொழுகை தடையாக்கப்பட்டதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரையே உச்சரிக்க கூடாது, பிஸ்மில் சொல்லக்கூடாது, சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது, குருவானை கேட்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது ஒரு மனிதன் ஒரு பெண் வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து என்ன செய்கிறார்கள், மாற்று மாத்தவர்கள் வந்து தீட்டு என்று சொல்லி அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கணும். அப்படி இஸ்லாம் என்ன செய்யலை, ஒதுக்கி வைக்கலை. இதெல்லாம் இலகுவான இபாதத்துக்கள், இந்த இபாதத்துக்களை செய்யுமாறு இஸ்லாம் சொல்கின்றது. கஷ்டமான இபாதத்துக்களை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, உங்களுக்கு அது கஷ்டமான காலப்பாகுது, எனவே நீங்கள் இதை செய்ய தேவையில்ல அப்படி என்று சொல்லி இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். மேலும் அவள் வந்து குருவானை பார்த்து அல்லது நாவால் மொழியாமல் உள்ளத்தால் சிந்தித்து ஓதுவதில் வந்து குற்றம் இல்லை. குர்ஆனை வந்து எழுதப்படாத பலகையிலேயோ முன்னால் வைத்துக் கொண்டு மனதுக்குள் ஓதுவது இது போன்றவற்றில் வந்து குற்றம் இல்லை என்று சொல்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களை சகோதரர், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை நேரடியாக எடுத்து ஓதுவது இது போன்றவற்றில் வந்து உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது. இதில் வந்து சிலர் என்ன செய்கிறார்கள், தவிர்த்து கொள்வது மிகச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவளுக்கு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும், அவள் வந்து அவள் ஓதலாம் என்று சொல்லி சொல்கிறார். உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண் என்ன செய்யறா, மார்க்க விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார், பாடம் எடுக்கக்கூடிய விரிவுரையாளராக இருக்கிறார். அப்ப இந்த பெண் வந்து கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், குருவானிய வசனங்களை வந்து ஓதி காண்பித்து அதை வந்து படித்துக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதே போன்று இன்னொரு பெண் என்ன செய்யறா, ஒரு மார்க்க விஷயங்களை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது, பரீட்சை நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த காலப்பகுதியில் அவ வந்து என்ன செய்யணும், அந்த பரீட்சைக்கு அந்த காலப்பகுதியை விட்டு வேற காலப்பகுதியில் பரீட்சை எழுத முடியாது. அப்ப அவ மாதவிடாயாக இருக்கும் பொழுது அல்லது குழந்தை பேற்று பேரோடு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வந்து அவ வந்து குருவானை எழுத முடியாது, படிக்க முடியாது, வாசிக்க முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு அந்த பரீட்சை எழுத முடியாமல் போயிரு. அப்ப இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த பெண் வந்து நிர்பந்தம் என்ற காரணத்தால் வந்து செய்யலாம் என்று சொல்லி குருவானை தொட முடியாது, ஓத முடியாது என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் கூட என்ன செய்கிறார்கள், நிர்பந்தம் என்று வரும்பொழுது இந்த மாதிரி அவர்கள் வந்து என்ன செய்யலாம், செய்யலாம், அந்த மாதிரி குருவானை ஓதலாம் நிர்பந்தம் என்று வரும்போது சொல்கிறார். ஆனால் இதுல வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கருத்து முரண்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல வந்து மிகவும் ஏற்ற கருத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹு ஆலம், நாம் அறிந்த வகையில வந்து மிகவும் ஏற்ற கருத்து என்னன்னு சொன்னால், அவருக்கு வந்து என்ன செய்யலாம், அல் குர்ஆனை வந்து ஓதுவது, அல் குர்ஆனை வந்து மனனமிடுவது, அல் குர்ஆனை வந்து ஓதுவதில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதுதான் ஏற்றமான கருத்தாக இருக்கு என்று சொன்னால், இதற்கு தெளிவான தடை வந்ததாக இல்லை. தெளிவான தடை எப்படி தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்களோ, நோன்பு பிடிப்பதற்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்களோ, அதே போன்று குர்ஆன் ஓதுவதற்கு வந்து சஹாபிய பெண்மணிகளுக்கு தடை விதித்ததாக எங்களுக்கு என்ன செய்யல நேரடியான ஆதாரங்கள் இல்லை என்பதை நாங்கள் விளக்கிறோம். ஆனால் இதற்கு மாற்றமாக என்ன செய்கிறார்கள், இமாம் புகாரி போன்றவர்கள் வந்து அப்படி குர்ஆன் ஓதலாம், ஓதுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது தொடர்பாக செய்திகளை பதிவு செய்திருப்பேன் நாங்கள் பார்க்க. இமாம் புகாரி அவர்கள் தனது சஹீஹுல் புகாரியில் வந்து இமாம் இப்ராஹிம் அன் நஹை என்று சொல்லக்கூடிய அந்த தாபியை தொற்று என்ன செய்கிறார்கள், ஒரு செய்தியை வந்து பதிவு செய்கிறார்கள், லாபாஸ் அன் தக்ர அல் ஆயாத், அதாவது வந்து அல் குர்ஆனிய வசனங்களை ஓதுவதில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து குற்றம் கிடையாது என்று அந்த செய்தியை வந்து பதிவு செய்திருப்பேன் நாங்கள் பார்க்கணும். இதனை வந்து இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட தனது ஃபத்ஹுல் பாரியில் இது தொடர்பான விளக்கங்களை சொல்லியிருப்பேன் நாங்கள் பார்க்கணும். அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட தனது ஃபதாவா சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால், லைஸ ஃபீ மன்இஹா மினல் குர்ஆனி சுன்னத்துன் அஸ்லா, அதாவது வந்து குர்ஆனை தடை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதவிடாய் காலத்தில், உதிரப்பு இந்த நிஃபாஸ் காலத்தில், அதாவது பிரசவத்திட்டு காலத்தில் வந்து குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாது என்று தெளிவாக தடுக்கக்கூடிய அளவுக்கான அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் என்ன செய்ய முடியல எங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை மாதவிடாய்க்கார பெண்மணியோ அல்லது வந்து குளிப்பு கடமையான ஒருவரோ என்ன செய்யக்கூடாது? குருவானிலிருந்து ஒன்றையும் அவர் எடுத்துக்கொள்ள கூடாது, ஓதக்கூடாது, லா சக்கரன் ஓதக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரை வந்து இது ஒரு மிக பலகீனமான செய்தி என்று சொல்லி எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே வந்து இந்த செய்திகளை வைத்து என்ன செய்ய முடியாது, வாதிட முடியாது, அவங்க வந்து குருவானை பிடிக்க முடியாது, ஓத முடியாது என்று சொல்லி வாதிட முடியாது என்பதை வந்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கடைசியாக உடைய ஃபதாவில சொல்லும் பொழுது வைதிலம் யன்ஹ அன்ஹு மா கஸ்ரத்தில் ஹைதி في زمنه علم انه ليس بمحرم. அதாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபிய பெண்மணி அதிகமானவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டும் கூட அவர்கள் அதை தடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு என்ன விளங்குகின்றது, அதிலே தடை கிடையாது என்பதுதான் விளங்குகின்றது என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். இது வந்து உண்மையிலே கருத்து முரண்பாடுக்கு உரிய விஷயமாக இருக்கின்றது. சில பொதுவான சில குர்ஆனிய வசனங்களை வைத்து நாங்கள் இதுக்கு முன்னால் இந்த பாடம், அதாவது வந்து நாங்கள் குளிப்பு தொடர்பாக பேசுகின்ற சொல்லக்கூடியவர்கள் முதஹரூன் என்பது வந்து என்ன, மனிதர்கள் சுத்தமானவர்களை அன்றி அந்த அல்குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தொட முடியும், அது அந்த வசனத்தை ஆதாரமாக எடுக்க முடியாது, தொடுவதற்கு எந்த தடையும் கிடையாது என்று சொல்கிறவர்கள் வந்து சொல்றாங்க. எமஸ்ஸுஹு, அந்த ஹூ வந்து என்ன, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஏடு, அல்லாஹு தஆலா எங்களுடைய கதிரை, எங்களுடைய நிர்ணயங்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏடு, அந்த ஏட்டை வந்து மலக்குமாரை தவிர, அதற்குரிய மலக்குமாரை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்ய முடியாது. அந்த சுத்தமானவர்கள் நல்லா சொல்றது அந்த அது யாரு, அது மனிதர்கள் கிடையாது, மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களை தவிர வேறு யாருக்கும் தொட முடியாதுன்னு சொல்லி இப்படி இந்த குர்ஆனிய வசனத்தை வைத்து நினைக்கிறார்கள் அறிஞர்கள் முரண்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுல வந்து பெரும்பான்மையான அறிஞர்கள், நான்கு மதுகபை சார்ந்த அறிஞர்களும் என்ன செய்கிறார்கள், தொடக்கூடாது என்ற கருத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மதுகப அந்த நான்கு மதுகப் அல்லாத ஏனைய மதுகபுடைய இமாம் தாவூத் அல்லாஹிரி, இன்னும் இப்னு ஹசம் போன்ற அறிஞர்கள், இப்னு தைமியா போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இதற்கு வந்து நேரடியான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தால் வந்து இதுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்ற இந்த அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள இந்த கருத்து முரண்பாட்டை நாங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், நிர்பந்தம் என்று வரும்பொழுது நாங்கள் மேலே சொன்ன மாதிரி கற்பித்தலோ கற்றலோ அந்த மாதிரி அதோடு தொடர்பான பரீட்சைகள் இந்த மாதிரியான நேரத்தில் நிர்பந்தம் என்று வரும்பொழுது அவர்களால் அதனை வந்து ஓதுவதோ படிப்பதோ அது வந்து என்ன செய்யலாம் முடியும் என்று சொல்லி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இதுதான் என்ன, இந்த தொழுகை தொடர்பான மற்றும் தொழுகையோடு தொடர்பான இணைய தஸ்பீகள் அல் குர்ஆன் ஓதுறது அது தொடர்பான விஷயங்கள். அடுத்ததாக வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் அல்லது பிரசவத்திட்டு காலத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு தடை செய்யப்பட்ட இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நோன்பு என்ன செய்யப்படுது, தடை செய்யப்படுகின்றது. நோன்பு தடை செய்யப்படுகின்றது. இது வந்து என்ன, ரெண்டு வகையான நோன்பு தொழுகை, எப்படி ரெண்டு வகையான தொழுகைகளும், ஃபரதான சுன்னத்தான தொழுகைகள் எப்படி கூடாதோ தொழக்கூடாதோ அதே போன்று ஃபரதான சுன்னத்தான நோன்பு வந்து அந்த பெண் வந்து நோட்க முடியாது, இது தடை செய்யப்பட்டிருக்கு, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே அவள் நோற்றால் கூட என்ன செய்யாது, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அதற்குரிய கூலி வழங்கப்படாது. ஃபரதான நோன்பை பொறுத்தவரையில் வந்து அவர் என்ன செய்ய வேண்டும், தொழுகை மாதிரி அல்லாமல் கலா செய்ய வேண்டும். ஒரு பெண் நோன்பு நோட்டிருக்கும் சமயம் வந்து மாதவிடாய் வந்து விட்டால் அந்த நேரம் சூரியன் மறைவதற்கு ஒரு இரு வினாடிகளுக்கு முன்னால் இருந்தால் கூட என்ன செய்ய வேண்டும், அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அது ஃபரதான நோன்பாக இருந்தால் அதனை வந்து அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், கலா செய்ய வேண்டும். ஆனால் தொழுகையை பொறுத்தவரை அந்த காலப்பகுதியில் தொழக்கூடிய ஃபரதான தொழுகையை கூட என்ன செய்ய தேவையில்லை, கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பை பொறுத்தவரையில் கலா செய்ய வேண்டும், அது வந்து ஃபரதான நோன்பாக இருந்தால். சுன்னத்தான நோன்பு பிடிச்சிக்கிற ஒரு பெண்மணி சுன்னத்தான நோன்பு இருக்கும்போது மாதவிடாய் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் அந்த நோன்பை அந்த நோன்பு முறிஞ்சிடும். ஆனால் அந்த நோன்பு முறிஞ்சதுக்காக வேண்டிய அவள் என்ன செய்ய தேவையில்லை, அதை வந்து கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் நினைச்சணும் விலகி கொள்ள வேண்டும். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலத்திலே வந்து எப்படியான வழிகாட்டல் இருந்தது என்பது தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க வந்து, கான யுசீபுனா தாலிக், அதாவது வந்து எங்களுக்கு வந்து அது ஏற்பட்டது, அதாவது ஹைதை சொல்றார்கள், மாதவிடாய் சொல்றாங்க, ஃபனுஉமிரு பிகலா இஸ்ஸௌமி வலா நுஉமரு பிகலா இஸ்ஸலா, அதாவது தொழுகையை மீட்டித்துளமாறு எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவவில்லை, நோன்பை மீட்டி பிடிக்குமாறு, கடமையான நோன்பை மீட்டி பிடிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஏவினார்கள், நாங்கள் ஏவப்பட்டோம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த ஒரு அதாவது நோன்புக்கும் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசத்தை, நோன்பு தொழுகை ரெண்டுமே கூடாது, ஆனால் நோன்புக்கும் தொழுகைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டும். ஒரு பெண் வந்து என்ன செய்கிறாள், சூரியன் மறையும் முன் வந்து மாதவிடாய் வருவதாக உணர்கிறாள், ஆனால் வந்து சூரியன் மறைந்த பின் தான் அது வெளியானது என்று சொன்னால் இந்த நேரத்தில் வந்து என்ன செய்யாது, அவருடைய நோன்பு வந்து முறியாது, அவருடைய நோன்பு என்ன செய்யும் சம்பூர்ணமாகிடும், மாதவிடாய்க்குரிய வழிகளை உணர்கிறாள், ஆனால் வந்து சூரியன் மறைந்ததுக்கு பிறகுதான் மாதவிடாய் இரத்தத்தை காணுகிறான் சொன்னால் அந்த பெண்ணுடைய நோன்பு அது முறியாது, அந்த நோன்பு வந்து சம்பூர்ணமாகிவிடும். ஒரு மாதவிடாய் வந்த பெண் வந்து ஃபஜ்ர் உதயமாகி ஒரு வினாடிக்கு பின் சுத்தமாகி நோன்பு நோற்றால் என்ன செய்யாது, அவருடைய நோன்பு வந்து செல்லாது. ஃபஜ்ர் உதயமானது பின்னால் வந்து நோன்பு செல்லாது, நோன்பு பிடிக்க முடியாது. அதுக்கு பிறகு ஃபஜ்ர் உதயமான உடனே தான் அவள் வந்து சுத்தமாகிறான்னு சொன்னால் அந்த நோன்பு வந்து அவள் என்ன செய்ய தேவையில்லை, அவளுக்கு பிடிக்க முடியாது. அதை வந்து ஏனைய காலத்தில் வந்து அவள் கதா செய்ய வேண்டும். ஃபஜ்ர் உதயமாவுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னால் அவள் சுத்தமாகினான் சொன்னால் அவள் என்ன செய்யலாம், அந்த நோன்பை வந்து தாராளமாக நோட்கலாம். ஆனால் ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு பின்னால் குளித்து சுத்தமாகினாலும் சரி, இது மிக முக்கியமானது. நாங்கள் குளிப்பு சம்பந்தமாக பேசினோம், பேசினோம் இது சம்பந்தமாக என்னென்னு சொன்னால், ஒரு குளிப்பு கடமையான ஒரு ஆண் இருக்கிறார் அல்லது பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்புடைய காலத்தில் வந்து அவங்க சஹர் செய்யறதுக்கு, அதாவது நோன்பு பிடிப்பதற்கு அவங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் என்ற நிபந்தனை கிடையாது, சுத்தமாக இருக்கணும் என்ற நிபந்தனை கிடையாது. தாராளமாக அவங்க சஹர் உணவை உண்டு அவங்க வந்து நோன்பை பிடிக்கலாம். அவங்க எதுக்கு சுத்தமாகணும், ஃபஜ்ர் தொழுகை தொழுவதுதான் சுத்தமாகணும். அப்ப கடைசி நேரத்தில் சுத்தமாயிட்டாங்கன்னு சொன்னால், கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க மாதவிடாய் நின்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க உடனடியாக நோன்பை பிடிக்கணும். குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்து நோவை பிடிக்கணும்ன்றது அல்ல, நோவை பிடிக்கணும், நோவை பிடிச்சு என்ன செய்யலாம், முன்னால் என்ன செஞ்சுக்கலாம், ஃபஜ்ரை தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு பின்னால், ஃபஜ்ருடைய பாங்கு கேட்டதுக்கு பின்னால நோவை பிடிக்க முடியாது. எனவே கட்டாயமாக நோன்பை வந்து என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும். இது வந்து நோன்பு பிடிப்பதற்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கிடையாது என்பதை வந்து தெளிவாக என்ன செய்யணும், விலகி கொள்ள வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்பிஹு ஜுனுபன் மின் ஜிமாஇன் கைர இஹ்திலாமின் சும்ம யஸூமு ஃபீ ரமலான். அதாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுது என்ன செய்வார்கள், குளிப்பு கடமையான நிலைமையில் அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆனால் வந்து என்ன செய்வார்கள், அவங்க வந்து நோன்பை வந்து தொடருவார்கள். அந்த என்ன செய்வார்கள், இந்த குளித்து சுத்தமாகி என்ன செய்வார்கள், தொழுகையை தொழுவார்கள், ஃபஜ்ர் தொழுகையை தொழுவார்கள் என்ற இந்த செய்திகளையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, சகோதரிகளை, மூன்றாவதாக இந்த இந்த நோன்பு, அதாவது இந்த மாதவிடாய் மற்றும் பிரசவத்திட்டு காலப்பகுதியில் வந்து ஒரு பெண்ணுக்கு தடை செய்யப்பட்ட அமல்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது அமல் தான் என்ன சொன்னால், தவாபு செய்வது, கபத்துல்லாவை வலம் வருவது. இந்த தவாபு செய்வதை பொறுத்தவரையில் வந்து இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது, மாதவிடாயோ அல்லது பிரசவத்திட்டு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து இதை வந்து என்ன தடை செய்திருக்கின்றது, அல்லது குளிப்பு கடமையானவருக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உது இல்லாமலே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இது வந்து தொழுகையை போன்று உது இருக்க கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அப்ப சுத்தமான நிலைமையில் தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த தவாஃபை வந்து செய்ய வேண்டும். இந்த தவாஃப் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தில் வந்து ஒரு வகை கஷ்டம் இருக்கின்றது, ஒரு வகை கஷ்டம் இருக்கின்றது, உடலுக்கு கஷ்டம் இருக்கு, சிரமம் இருக்கின்றது. எனவே அந்த சிரமத்தை பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த காலப்பகுதியை இஸ்லாம் என்ன செய்கின்றது, இதை பெண்களுக்கு தடை செய்கின்றது. அது ஃபரலான தவாஃபாக இருந்தாலும், ஹஜ்ஜுடைய தவாஃபாக இருந்தாலும் சரி, அல்லது சுன்னத்தான தவாஃபுகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, ஹராமாக்குகின்றது. அப்படி வளம் வந்தால் அது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் வளம் வருதலை தவிர்த்த ஏனைய இபாதத்துக்கள், சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுவது, அரஃபாவில் தங்குறது, முஸ்தலிஃபாவில் இரவுல தங்குறது, அதே நேரம் மினாவில் தங்குறது, மினாவில் கல்லெறிகிறது, இது போன்ற இபாதத்துக்களை பொறுத்தவரையில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க, வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜின் போது என்ன செய்றாங்க, இந்த மாதவிடாய் ஏற்படுது அவங்களுக்கு. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, இஃப் அலி மா இஃப் அலுல் ஹஜ், அதாவது ஒரு ஹஜ், ஹஜ்ஜிக்கு வந்தவர் வந்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யலாம். இதை தவிர கைர என்ன, கைர அல்லா தத்ஃபி, அதாவது கௌபத்துல்லாவை தவாஃப் செய்ய, தத்ஃபி பில் பைத், அதாவது கௌபத்துல்லாவை தவாஃப் செய்வதை தவிர்த்து ஏனைய ஹாஜி செய்யக்கூடிய, ஹஜ்ஜிக்கு வந்தவர் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் உங்களை செய்யலாம். எது வரைக்கும், ஹத்தா தத்ஹுரி, அதாவது வந்து நீங்கள் சுத்தமாகும் வரைக்கும் கௌபத்துல்லாவை வலம் வர முடியாது. ஏனைய ஹாஜிகள் செய்யக்கூடிய ஏனைய காரியங்களை, ஏனைய கிரியைகளை, ஹஜ்ஜுடைய கிரியைகளை தாராளமாக உங்களுக்கு செய்யலாம். தவாஃபோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சை என்று சொல்லக்கூடிய சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடக்கூடிய அந்த தொங்கோட்டத்தை கூட தாராளமாக ஓடலாம் என்பதனை வந்து இஸ்லாமியங்களுக்கு அனுமதித்திருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள் என்பதனை வந்து இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களை, அதே நேரம் வந்து இந்த அடிப்படையில் ஒரு பெண் என்ன செய்யணும், சுத்தமாக சுத்தமானவளாக வளம் வந்து முடித்த பின்னாலோ அல்லது வந்து சஃபா மர்வாக்கிடையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மாதவிடாய் வந்துவிட்டால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்து தவாஃப் செஞ்சு முடிஞ்சு தவாஃபுக்கு இரண்டு ரக்காத்தும் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அவக்கு வந்து மாதவிடாய் வந்துட்டு சொன்னால் அது என்ன செய்யாது, அவருடைய உம்ராவிலேயோ ஹஜ்ஜிலேயோ எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தாது. அவங்க என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு உள்ள சாய் சஃபா மர்வாக்கிடையில் ஓடுறது ஓடலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற வணக்கங்களை செய்யலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் இந்த தவாஃபுக்கு முன்னாலேயோ தவாஃபுடைய இடையிலேயோ இந்த மாதவிடாய் ஏற்பட்டால் தான் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு வந்து அந்த தவாஃப் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை வந்து நாங்கள் செய்யணும் தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களை, இதுல வந்து இருக்கக்கூடிய இன்னொரு சட்டம் தான், இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்ணுக்கு வந்து அல்லது ஹஜ்ஜில வந்து குழந்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பெண் ஹஜ்ஜில வந்து ஹஜ்ஜை பைத்திருக்கிறார், ஹஜ்ஜை பைத்து ஹஜ்ஜுடைய ஐயாமு தஷ்ரீக்கிலேயோ அல்லது மினாவில் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலேயோ அல்லது அங்கே இது வந்தது போறவோ என்ன செய்து அவருக்கு வந்து குழந்தையை கிடைத்து விடுகின்றது. அப்படி கிடைத்து விட்டால் அல்லது மாதவிடாய் வந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் தவாஃபுல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் ஒன்று, ஹஜ்ஜுடைய இரண்டாம் நிலை கடமை, ஹஜ் தொடர்பாக நாங்கள் படிக்கும் போது பார்த்தோம், ஹஜ்ஜுடைய இரண்டாம் நிலை கடமைகள் ஒன்றாகிய தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடியது வந்து என்ன செய்து அந்த பெண்ணுக்கு வந்து கடமை இல்லை என்ற நிலைமைக்கு ஆகின்றது. அதை வந்து என்ன செய்ய தேவையில்லை, செய்ய தேவையில்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய தவாஃபா இருக்கும்னு சொன்னால் அதை வந்து கட்டாயம் செய்தாக வேண்டும். சுத்தமானது பின்னால் அவள் இருந்து அங்கிருந்து சுத்தமாகினது பின்னால் அதை செய்யணும். அப்படி இல்லாட்டி ஊருக்கு போயிட்டு சரி, அவங்க ஊர் பக்கத்தில் எங்கேயாவது இருந்து என்ன சொன்னால் ஊருக்கு போயிட்டு சுத்தமானது பிறகு திரும்பி வந்து என்ன செய்யணும், அந்த ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யும் வரைக்கும் என்ன செய்யாது, அவருடைய ஹஜ்ஜு வந்து கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, சம்பூர்ணமாகாது. ஆனால் தவாஃபுல் விதா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய இரண்டாம் நிலை கடமையாகிய வாஜிபாத்துகள் ஒன்றாகிய இதை பொறுத்தவரையில் வந்து இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பெண்களுக்கோ அல்லது குழந்தை பேர் உள்ள பெண்களுக்கோ வந்து அது வந்து என்ன செய்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஆண்கள் அதனை விட்டால் அல்லது இந்த மாதிரி காரணம் இல்லாமல் பெண்கள் சும்மா எந்த ஒரு காரணம் இல்லாமல் அதனை விட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு வாஜிபை விட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு அறுப்பு பிராணி கொடுக்க வேண்டி வரும், ஒரு ஆட்டை அறுத்து அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டி வரும். ஆனால் இந்த மாதிரியான பெண்களுக்கு அல்லாஹு தஆலா நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அப்படி நீங்கள் அதாவது அதை செய்ய அந்த தவாஃபை தவாஃபில் இதாவை செய்யவும் தேவையில்லை, அதற்கு பகரமாக அறுப்பு ராணியும் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அனுமதித்ததை நாங்கள் பார்க்கணும். இது தொடர்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய ஒரு செய்தியில் வந்து அமரன்னாஸ் அன் யகூன ஆஹிரு அஹதிஹிம் பில் பைத்தி என அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், மக்களுக்கு வந்து கஃபத்துல்லாஹை வந்து நீங்கள் கஃபத்துல்லாஹுடைய கடைசி உடன்படிக்கை கவுத்துல்லால நீங்க கடைசியாக செய்யக்கூடிய அமல் வந்து என்ன செய்யட்டும், தவாஃபாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டு இல்லா அன்னில் மராத்தில் ஹாயம், அதாவது வந்து மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை என்ன செய்தார்கள், அதனை வந்து வேண்டாம் என்று சொன்னார்கள், தேவையில்லை என்று சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்கள், அடுத்ததாக வந்து இந்த மாதவிடாய் மற்றும் பிரசவ திட்ட காலத்தில் வந்து தடை செய்யப்பட்ட அமல்கள் ஒன்றுதான் என்று சொன்னால் பள்ளியில் வந்து என்ன செய்யறது, தங்குறது, பள்ளியில தங்குறது, ஏத்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இபாதத்து, இந்த இபாதத்தை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த காலப்பகுதியில் வந்து பெண்களுக்கு என்ன செய்து தடை செய்யப்படுகின்றது. பெண்கள் ஏனைய காலத்தில் தாராளமாக ஏத்திகாஃப் இருக்கலாம், ரமதானுடைய கடைசி பத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள், தங்களது மனைவிமார்களுக்கு வந்து பள்ளியுடைய பின்பகுதியில் ஒரு இடத்தை வந்து ஒதுக்குப்புறமாக மறைத்து என்ன செய்தார்கள், ஏத்திகாஃப் இருப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் யாரெல்லாம் அந்த காலப்பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்பட்டு விடுகின்றதோ அல்லது பிரசவத்திட்டு ஏற்படுகின்றதோ இவங்க வந்து நிச்சய தேவையில்லை, இவங்களுக்கு வந்து ஏத்திகாஃப் இருக்க முடியாது, அவங்களுக்கு வந்து அதை வந்து இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு சொன்னால் யாத்தஜிருல் ஹயத அல் முசல்லா முசல், அதாவது வந்து அவங்க என்ன செய்யட்டும், தொழக்கூடிய இடத்தை வந்து அவர்கள் வந்து பிரிந்திருக்கட்டும், கொஞ்சம் தூரமாக இருக்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. இதை வந்து உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசல் மற்றும் முசல்லான்னு சொல்லக்கூடிய என்ன, பெருநாள் தொழக்கூடிய இடம், பெருநாள் தொழக்கூடிய இடத்துக்கு அவங்க வரலாம், ஆனால் வந்து தொழக்கூடிய இடத்துல அவங்க நிற்க முடியாது, கொஞ்சம் தூரமாக இருக்கணும், அவங்க அதை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து அப்ப என்ன செய்ய முடியாது, இவங்க வந்து பள்ளி வாயில தங்க முடியாது என்பதை வந்து எங்களுக்கு விளங்க முடிகின்றது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த 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 காலப்பகுதியில் மாதவிடாய் மற்றும் பிரசவத்திட்ட காலப்பகுதியில் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும் ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது, உடலுறவில் ஈடுபடுவது. இதையும் வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது? தடை செய்கின்றது. அதாவது வந்து மாதவிடாய் போது மனைவியிடம் வந்து கணவன் உறவு கொள்வது, அதற்காக அவள் சம்மதிப்பது, இது போன்றவற்றை எல்லாம் என்ன செய்து இஸ்லாம் வந்து ஹராமாக்குன்றது. அந்த காலப்பகுதியில் வந்து அப்படி இந்த உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்பதை வந்து இஸ்லாம் சொல்லுவது. ஆனால் உடலுறவு தவிர்த்த தனது இச்சையை தணிக்கக்கூடிய ஏனைய காரியங்கள், முத்தமிடுதல், கட்டி அணைத்தல், இது போன்றவற்றில் வந்து என்ன செய்யலாம், இதுல வந்து எந்த ஒரு தடையையும் வந்து இஸ்லாம் சொல்லவில்லை என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ் என்ன செய்கின்றான் இது தொடர்பாக சூரத்துல் பக்ராவுடைய 222 வசனத்துல வந்து சொல்லும் பொழுது, அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய 222வது வசனம், 2:2:2:2 இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, எஸ் அல் உனக்கு அனில் மஹைத், அதாவது நபியே உங்களிடத்துல வந்து ஹைதை பற்றி, கால மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹுவா அதா, இது வந்து ஒரு 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 நோவினையாகும். ஃபஅத்தஸிலும் நிசா ஃபில் மஹைத், அவர்கள் என்ன செய்யட்டும், அந்த காலப்பகுதியில் பெண்களை விட்டு அவர்கள் தூரமாக இருக்கட்டும். வலா தக்ரபஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும், அந்த காலப்பகுதி முடிந்து அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், அவர்களிடம் நெருங்க வேண்டாம், அதாவது அவர்களோடு உறவு கொள்ள வேண்டாம். ஃபைதா தத்தாஹுர்ன, அவர்கள் சுத்தமாக விட்டேன்னு சொன்னால், ஃபஅத்துஹுன்ன மின் ஹைது அமரக்கும்ல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படி ஏவினானோ அப்படி அவர்கள் என்ன செய்யட்டும், அவருடைய மனைவி மாட்டு அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்பு முத்தத்தாஹிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், தன்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் சுத்தவான்களையும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறா, சூரத்துல் பக்ரா அவர்கள் 2வது அத்தியாயத்துல 222வது வசனத்துல வந்து இந்த ஹைது தொடர்பாக மக்கள் உங்களிடத்துல கேட்கிறார்கள். இந்த காலப்பகுதியில பெண்களோடு என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் உறவு வைக்க கூடாது, அவர்கள் சுத்தமானதுக்கு பின்னால்தான் உறவு வைக்கணும் என்பதனை வந்து மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த காலப்பகுதியில வந்து உறவு கொள்வதும் வந்து என்ன தடை செய்யப்படுகின்றது. அடுத்ததாக இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி என்ன சொல்றாங்க, இஸ்னாஉ குல்ல ஷைன் இல்லா நிக்கா, அதாவது வந்து உங்களுடைய மனைவிமாரோடு என்ன செய்யலாம், நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து அனுபவித்துக் கொள்ளலாம், எல்லா ரீதியாக அனுபவித்துக் கொள்ளலாம், ஆனா இல்லன் நிக்கா, நிக்கா என்ற ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, ஜிமா, அதாவது வந்து உறவு கொள்வதை சொல்றாங்க. இது தொடர்பான செய்தி வந்து முஸ்லிமில வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை வந்து உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது இங்க ரசூலா நிக்கா என்று பாவித்தது வந்து உடல் உறவை தான் சொல்லுகிறாங்க. அப்ப இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல வந்து என்ன செய்யலாம், ஈடுபடலாம் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் வந்து இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான சட்டம் தான் என்ன சொன்னால், தலாக், அதாவது வந்து தலாக் விடுவது. தலாக் விடுவதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, இந்த காலப்பகுதியில் வந்து தடை செய்கின்றது. ஒரு பெண்ணை வந்து ஆண் என்ன செய்யலாம், சாதாரண நேரங்களில் வந்து தலாக் விடலாம், அதாவது அவளோட வாழ விருப்பம் இல்லை, அவள் வந்து அவளோட ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது, ஏதோ ஒரு காரணத்தை வைத்து என்ன செய்யலாம், தலாக் விடலாம். ஆனால் இந்த தலாக்கை வந்து இந்த காலப்பகுதியில், இந்த காலப்பகுதியில் ஒரு பெண் வந்து மாதவிடாக இருக்கும் பொழுது, பிரசவத்தீட்டோடு இருக்கும் பொழுது இந்த காலப்பகுதியில் வந்து தலாக் விட முடியாது. அப்படி தலாக் சொன்னாலும், ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண் சொன்னாலும், கணவன் சொன்னாலும் அது செல்லாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை வந்து இஸ்லாம் சொல்லியிருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது தன் மனைவியை வந்து கணவன் தலாக் சொல்வது ஹராமாகும். அவ்வாறு சொல்லிவிட்டாலும் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அவன் என்ன செய்தான், மாறு செய்தவனாகின்றான். விளக்கப்பட்ட ஒன்றை வந்து, ஹராமாக்கப்பட்ட ஒன்றை வந்து செய்தவனாகின்றான். இந்த நேரத்தில் வந்து அவளை அவன் திரும்ப அழைத்துக் கொண்டு அவள் சுத்தமாகும் வரை தன்னோடு வைத்துக் கொள்வது கடமையாகும். அதன் பிறகு அவன் விரும்பினால் அவளை என்ன செய்யலாம், சுத்தமானதுக்கு பின்னால தலாக் சொல்லலாம். ஆனாலும் அவளுக்கு இரண்டாம் முறை மாதவிடாய் ஏற்படும் வரை விட்டு வைப்பது மிகவும் சிறந்தது. அதன் பிறகு அவள் சுத்தமாகிவிட்டால் அவன் விரும்பினால் அவளை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம், விரும்பினால் அவளை என்ன செய்யலாம், விவாகரத்து பண்ணலாம் என்பதை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பாக அல்லாஹ் என்ன செய்யறான், 65வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம், சூரத்து தலாக், தலாக்கை பற்றி பேசக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வந்து 1வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, அதாவது நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதா தல்லக்துமுன் நிசா ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன, அதாவது அவர்களை நீங்கள் உங்களது மனைவிமார்களை நீங்கள் தலாக்கு விடுவதாக இருந்தால் அவர்கள் அந்த தலாக்கை வந்து, அதாவது இத்தாவை கணிப்பிடக்கூடிய காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களை தலாக்கு விடுங்கள். ஹைதுடைய காலத்தில், மாதவிடாய் காலத்தில் அவங்களுக்கு இத்தாவை கணிப்பிட முடியாது. அப்போ அவங்க சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களை வந்து தலாக்கு விட்டால் தான் அவர்கள் அதிலிருந்து என்ன செய்யலாம், மூன்று சுத்தங்கள், மூன்று அதாவது ஹைதுகள் அவர்கள் எதிர்பார்த்து 3 மாதம் கிட்டத்தட்ட அவர்கள் என்ன செய்ய இதா இருக்கலாம். அப்ப ஹைதுடைய காலத்துல இதா இந்த தலாக் விடுவதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்திலேயே எங்களுக்கு என்ன செய்தான், தடை செய்கின்றான் என்பதை வந்து என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்கு சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் என்ன செய்கின்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எங்களுக்கு என்ன செய்கின்றது, தடை செய்திருக்கின்றது போய் பார்க்கணும். அப்படி ஒரு மனிதன் மீறியும் தலாக் சொன்னால் கூட அந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் அவளை அழைத்து அவள் சுத்தமாகும் வரைக்கும் அவளை வைத்துக் கொண்டிருந்து அதற்கு பின்னால் அவன் தலாக் விட வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னொரு மாதம் அவளுக்கு மாதவிடாய் வரும் வரைக்கும் பொறுத்திருந்து அந்த மாதவிடாய் வந்து அதற்கு பிறகு சுத்தமானதுக்கு பின்னால்தான் அவள் தலாக் விடுறதுதான் என்ன செய்து சிறந்ததாக இருக்கின்றது என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து தடை செய்ய இந்த மாதவிடாய் காலத்தோடு தொடர்பான இன்னொரு மிக முக்கியமான சட்டம் என்னன்னு சொன்னால், மாதவிடாய் நின்றதுக்கு பின்னால் அல்லது அதாவது என்ன இந்த குழந்தை பேரு அந்த குழந்தை பேருடைய நிஃபாசுடைய ரத்தம் நின்றதுக்கு பின்னால் வந்து அவன் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாகியதும் வந்து குளிப்பது என்ன செய்த அவன் மீது கடமையாகின்றது. குளிப்பது கடமையாக நாங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் என்ன, தடை செய்யப்பட்டவைகள். இது இப்போ சொல்ற விஷயம் என்ன சொன்னால் கட்டாயம் செய்ய வேண்டியது. அவங்க எப்போ சுத்தமாகறாங்களோ என்ன செய்யணும், அப்போ வந்து குளித்து அவ வந்து சுத்தமாக வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது கடமையாக்கி இருக்கின்றது. மாதவிடாய்க்காரி வந்து சுத்தமாகிவிட்டால் உடலுடைய எல்லா பகுதிகளையும் என்ன செய்யணும், சுத்தப்படுத்தி குளிப்பது கடமையாகும். தலைமுடியை அவிழ்த்து விடுவது என்ன செய்ய தேவையில்லை, கட்டாயம் கிடையாது. தலைமுடியை கட்டாயம் அவிழ்த்து தான் குளிக்கணும்ன்றது அல்ல. ஆனால் தலைமுடி அடிப்பாகத்துக்கு தண்ணீர் சேராது என்று அஞ்சும் அளவுக்கு இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவ வந்து அவிழ்த்து விட்டு குளிக்கலாம். ஆனால் வந்து கட்டாயம் அவிழ்த்து விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த தண்ணி வந்து தண்ணியை நாங்கள் தெளித்து விடுவதன் மூலமாக அது வந்து முடியுடைய அடிப்பகுதிக்கு தண்ணீர் போகக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னால் முடியை வந்து அந்த கட்டி இருந்தால் முடியை வந்து அவிழ்த்து விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதையும் வந்து நாங்கள் செய்கின்றோம் பார்க்கின்றோம். இது தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு இது தொடர்பாக வந்து ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி வந்து அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அதாவது வந்து ஃபைதா அக்பல்தில் ஹைதத்த ஃபதை சலா, அதாவது நீங்கள் ஹைதை கண்டுகொண்டால், அதாவது வந்து மாதவிடாய் நீங்கள் கண்டுகொண்டால் தொழுகையை விட்டு விடுங்கள். வைதா அதுபர்த்தி ஃபக்தசிலி வசல்லி, அதாவது வந்து அது முடிந்து விட்டது என்று சொன்னால், மாதவிடாய் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், குளித்து விட்டு தொழுங்கள். ஃபக்தசிலி வசல்லி, குளித்து விட்டு தொழுங்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்க, இது வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய உடம்பு முழுவதும் வந்து நிலையக்கூடிய அமைப்பில் வந்து குளிப்பது வந்து என்ன செய்கின்றது, அவள் மீது கடமையாகின்றது. ஆனால் வந்து கட்டாயமாக அவள் என்ன செய்ய தேவையில்லை, அவருடைய முடியை வந்து கட்டியிருந்தால், முடி வந்து கட்டப்பட்டிருந்தால் பின்னப்பட்டிருந்தால் அதை வந்து பிரித்து விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதையும் வந்து நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இப்படி இந்த மாதவிடாய் ஏற்பட்ட பெண் வந்து தொழுகைக்குரிய நேரத்திலேயே சுத்தமாகிவிட்டால் அவள் என்ன செய்யணும், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் அடைந்து கொள்வதற்கு விரைவாக குளிப்பது கடமையாகும். என்ன சொன்னால் இப்போ வந்து அந்த நேரத்துக்குள்ளே வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அசருடைய கடைசி நேரம் சூரிய மறைவதற்கு முன்னால் வந்து சுத்தமாகிட்டான்னு சொன்னால் அப்படியே பிற்படுத்தி சரி இப்போ எழுந்துருவோம், எழுந்துட்டு மாறி புறவை குளிச்சுட்டு மாறி விடையும் தொழுவோம், அல்லது ஷா புறம் நாளை ஃபஜ்ரு புறம் ஃபஜ்ருலையும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அவங்க நினைச்ச மாதிரி முடிவு செய்ய முடியாது. அவங்க என்ன செய்யணும், கடைசி நேரமாக இருந்தாலும் கூட உடனடியாக குளித்து சுத்தமாக விட்டு அந்த தொழுகையை தொழ வேண்டும். என்ன தொழுகையே, அசருடைய தொழுகை தொழக்கூடிய நேரமாக இருந்தால் சூரிய மறைவதற்கு முன்னால் அந்த பெண் வந்து சுத்தமாகிவிட்டால் அவசரமாக குளித்து விட்டு தொழ வேண்டும். அவள் பயணத்தில் இருக்கும் பொழுது அவளிடம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால், அல்லது தண்ணீர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படும் என்று பயந்தாள் சொன்னால், அல்லது அவளால் நோயாளியாக இருந்தால் சொன்னால் அவள் என்ன செய்ய வேண்டும், அவள் வந்து அந்த தடை நீங்குகின்ற வரைக்கும் குளிப்பதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ள வேண்டும். தயமம்ன்றது உதுவுக்கு மாத்திரமல்ல, குளிப்புக்கும் பகரமாக தயமம் தான் செய்யணும். நம்ம சம்பந்தமாக பார்த்துட்டோம். அப்போ ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், ரெண்டுக்கும் எப்படி பிஸ்மில்லான்னு சொல்லி நான் தயமம் செய்கிறேன் எண்ணத்தில் வந்து கையை வந்து சுத்தமான மண்ணில் அடித்து அதில் ஏதாவது பிடி கற்கள் ஏதாவது ஏதாவது ஊதி விட்டு அல்லது தட்டி விட்டுட்டு முகத்தை ஒரு முறை வந்து என்ன செய்யறது அப்படியே தடை விட்டு இரண்டு கைகளையும் வந்து என்ன செய்யறது இந்த மணிக்கட்டுக்களால் வந்து தடை விடுவது, இதுதான் தயமம் செய்வதுடைய முறை. இது வந்து குளிப்புக்கும் உதுவுக்கும் குளிப்புக்கும் ஒரே மாதிரி தான் செய்யறது. அப்போ ஒரு பெண் வந்து என்ன செய்யறா, கடைசி நேரத்தில் வந்து சுத்தமாகறா, அவளை குளிக்கக்கூடிய அமைப்புகளை தண்ணி இல்லை, அல்லது தண்ணி இருந்தாலும் அதை பாதிக்கக்கூடிய அமைப்புல வந்து பாதிக்கக்கூடிய மாதிரி இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து என்ன செய்யலாம், தயமம் செய்து கொண்டாவது குளிப்புக்கு பகரமாக அவள் என்ன செய்ய வேண்டும், தொழுதாக வேண்டும் என்பதை வந்து இஸ்லாமியங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே இது தொடர்பான இந்த சட்டத்திட்டங்களை வந்து கட்டாயமாக நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது.